إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم அல்லாஹ்வின் நன்னடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் எங்களை எல்லாம் பார்த்து பணிக்குகிறான், நீங்கள் வாழும் பொழுதும் முஸ்லீம்களாக வாழ வேண்டும், மரணிக்கும் பொழுதும் முஸ்லீம்களாக மரணிக்கும். தொழுகையில தக்பீர் கட்டிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதின துஆக்கள்ல ஒன்றுதான் وَعَنَ مِنَ الْمُسْلِمِينَ وَجَّهْتُ وَجِهِيَ لِلَّذِي فَطَرَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ حَنِيفًا مُسْلِمًا. நாங்கள் எப்பயுமே இஸ்லாத்தில்தான் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் உறுதிப்படுத்துகிறோம். நான் முஸ்லிம். மேல் இன்னும் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹ அன்னாஸ் யா அய்யுஹ அல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூத்துன் இல்லா வஹந்தும் முஸ்லிம். நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்கக்கூடாது. வாழுவதும் இஸ்லாத்தில், மௌத்தாவதும் இஸ்லாத்தில். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உத்குலூ ஃபிஸ்ஸில்மி, இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்துக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். காஃபா, சம்பூர்ணமாக, டோட்டலி, சம்பூர்ணமாக இஸ்லாத்துக்குள்ள வந்துடுங்கள். அரை குறையாக அல்ல, அங்கல ஒரு பகுதி, இந்த ஒரு பகுதி அல்ல, ஒட்டுமொத்தமாக நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விடுங்கள். அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய தீனை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன். இஸ்லாம தீனா, தீனு இஸ்லாத்தை உங்களுக்கு தீனாக, மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டு விட்டேன் என்று குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இஸ்லாத்தை பத்தி மிச்சம் சொல்லியிருப்பார். அன்பான சகோதரர்களை, தெரியாது, இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது இது பல பகுதிகள், இபாதாத் இருக்குது, ஈமானியாத் இருக்குது, குடும்ப வாழ்க்கை இருக்குது, பஜாருடைய வாழ்க்கை, முஆமலாத் என்று சொல்லுவோம், முஆமலாத் இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. இதெல்லாத்திலையுமே நாங்கள் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். இபாதாத்துல முஸ்லீம்கள் மாஷா அல்லாஹ், ரமலானுடைய மாதத்துல முஸ்லீம்கள் மாஷா அல்லாஹ், ஜும்மாவுடைய நாளில முஸ்லீம்கள் மாஷா அல்லாஹ். எங்களோட உள்ளத்துல ஈமானியத்தான உணர்வுகள் ஏராளம் இருக்குது. ஈமானியத்தான உணர்வுகள், நம்பிக்கைகள், விசுவாசங்கள். மத்தி வாங்குற ஒரு ஆளும் மத்தி என்பது ஹராம், இந்த பாவத்தை விட்டு நான் இப்பதான் வெளியே வருவேனோ தெரியாது சொல்லிக் கொண்டு நினைச்சார்.
அன்பான சகோதரனை பெரியார்களே, தீன்ல இஸ்லாத்துல ரெண்டு பகுதி ரொம்ப லேசி, அது ரொம்ப சிரமம். ஒன்று தான் ஈமான், விசுவாசம். எல்லாருக்கும் தெரியும் பொய் பேசுவது கூடாது, எல்லாருக்கும் தெரியும் ஏமாற்ற கூடாது, எல்லாருக்கும் தெரியும் கட்டாயம் தொழுதான் ஆக வேண்டும், எல்லாருக்கும் தெரியும் அதை நான் செஞ்சுத்தான் ஆக வேண்டும், எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்பதும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது என்பதும் அனைவரும் அதை விசுவாசம் கொண்டிருக்கிறாங்க, நம்பி இருக்கிறாங்க. ஒன்றை நம்புறதே அதுக்கு எந்த பஸ்டும் கிடையாது, அதுக்கு எந்த எந்த செலவும் அதுக்கு இல்லை, அதை ஈஸியா நம்பிடலாம். அதொரு பகுதி. எங்க எல்லாத்தையும் விசுவாசம் இருக்கு, எங்க எல்லாத்தையும் நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை தான் எங்களை முஸ்லீம்களாக வாழ வைத்திருக்குது, சந்தேகம் இல்லை. அது ரொம்ப லேசான ஒரு அம்சம். இரண்டாவது ஒன்று இருக்குது, இபாதாக்குரிய பகுதி. என்ன பகுதி? வணக்க வழிபாடுகள். மாஷா அல்லாஹ், நாங்கள் தொழுது கொள்கிறோம், நோவு பிடித்துக் கொள்கிறோம், ஜகாத்து கொடுத்துக் கொள்கிறோம், ஹஜ்ஜு செய்து கொள்கிறோம். நோவு மாதம் வந்தா மாஷா அல்லாஹ் பள்ளியெல்லாம் நிறைந்து வலிந்து காணப்படுகிறது. குர்பானுடைய காலம் வந்தா எல்லாரும் நினைச்சுவாங்க குர்பான் கொடுப்பாங்க. ஹஜ்ஜுடைய கடமையை முடிக்காதவர்களுக்கு கூட உணர்வு இருக்குது, ஹஜ்ஜுடைய கடமையை முடிக்கணும், ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜு செய்யணும் என்று சொல்லி. இந்த ரெண்டு பகுதி, ஈமானியத்தா ஈமானுடைய பகுதி, நம்பிக்கையினுடைய பகுதி, இரண்டாவது வணக்க வழிபாடுகளுடைய பகுதி. இந்த ரெண்டிலையும் நாம் எல்லாரும் அல்ஹம்துலில்லா ஓர் அளவு மனம் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கிறோம். மனம் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு நின்றிருக்கிறோம், வளர்ச்சி கண்டிருக்கிறோம். ஒரு வகையான வளர்ச்சி இருக்குது மாஷாஅல்லாஹ். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு மஜ்மா, ஒரு கிரவுட் பள்ளி வாசலுக்கு வந்த பழக்கம் இருக்கு. இப்ப மாஷாஅல்லாஹ் பள்ளி எல்லாம் நிறைந்து வலிந்து காணப்படுது, ஈமானியத்தான உணர்வுகள் காணப்படுது, அல்ஹம்துலில்லா. ஆனா அன்புக்குரிய சகோதரர்கள், அடுத்த மூணு பகுதி இருக்கு, அதுல ஒன்றுதான் குடும்ப வாழ்க்கை. என்ன குடும்பம்? நான் எப்படி ஒரு குடும்பத்துக்கு முஸ்லீமாக இருக்க முடியும்? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், குழந்தைகளுக்கு பெற்றோர், பெற்றோருக்கு குழந்தைகள். நான் எப்படி என்னுடைய வீட்டுக்குள்ள முஸ்லீமாக இருக்க முடியும்? கஷ்டமான ஒரு பகுதி. வீட்டுக்குள்ள முஸ்லீமாக இருப்பது, குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக வாழ்வது, கணவன் மனைவி அன்பு அந்நியமாக பழகுவது, இரக்கமாக பழகுவது, பாசமாக பழகுவது, விட்டு கொடுத்து பழகுவது, இது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி இருக்குது, அதுதான் பதாருடைய பகுதி. தெருவுல பள்ளியுள்ளுக்கு முஸ்லீமாக இருக்கிறது போல எங்க முஸ்லீமாக இருக்க வேண்டும்? பதாருல முஸ்லீமாக இருக்க ஆக கஷ்டமான ஒரு பகுதி. மூணாவது தான் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய யாருமே இல்லை, என் மனைவியும் இல்லை, என் குழந்தைகளும் இல்லை, நான் தனிமையில இருக்கிறேன், அறையில இருக்கிறேன், என்னை யாருமே பார்க்க இல்லை, அந்த சந்தர்ப்பத்தில் நான் முஸ்லீமாக வாழ்வேன், அந்த இடத்தில் முஸ்லீமாக வாழ்வேன். நான் 5 பகுதி சொல்லிட்டேன். ஈமானியத்தான் ஒரு பகுதி, நம்பிக்கை விசுவாசம், இபாதாத்துடைய ஒரு பகுதி, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பகுதி, பஜாருடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பகுதி. அல்லாஹ் உதவி எதிர்பார்த்தோம் என்று சொன்னா, ஹிந்தி சொன்ன மூணு பகுதியிலையும் நாங்கள் வெற்றி காண வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல ரெண்டே கண்ட ஹதீஸ் தான் பயன் செய்ய போறோம். மூணு பேர் புகைகளுக்கு போனாங்க, ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்ல வந்து அந்த புகையினுடைய கதவை சொல்லுகிறேன். ஹதீஸ் புகாரி முஸ்லீம் இருக்கக்கூடிய சரியான ஹதீஸ், ரியாது சாலிஹீன்ல நாங்க வாசிக்கிறோம், நாங்க படிக்கிறோம். ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்ல வந்து அந்த கதவை, புகையினுடைய கதவை மூடிவிட்டது. இப்ப மூணு பேர் யோசிக்கிறாங்க, என்ன செய்யலாம்? சத்தம் வைக்கலாமா? கல்லை தள்ளலாமா? எங்களை காப்பாற்றுவது யாரு? யாரிடத்தில் உதவி கேட்போம்? யார் எங்களுக்கு உதவி செய்வான்? இந்த நேரத்தில் அந்த மூணு பேர் ஒற்றுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள், எங்களை இந்த நேரத்தில் காப்பாற்றுவது அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும் நாங்கள் செய்த நலவுகளை கொண்டு. நலவு செய்த நலவுகளை கொண்டு வசீலா தேடுவோம், செய்த நலவுகளை கொண்டு ரப்பிடத்தில் சொல்லி கேட்போம், இப்படி நான் செய்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு கர்மத்தை நான் செய்திருக்கிறேன், யாருக்கும் தெரியாது, உனக்காக வேண்டி செஞ்சேன் யா அல்லாஹ், அவருக்கு விருப்பமானதாக இருந்தால் உதவி செய். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல ஒரு மெசேஜ் உள்ள தாராங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொருத்தரும் தந்த வாழ்க்கையில யாருக்குமே தெரியாத சில நன்மைகளை சேர்த்து வச்சுக் கொள்வோம். ஆத்து அவசரத்துக்கு என்ன செய்வது, என்ன செய்யும், கை கொடுக்கும். வீட்டுல பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, சில பணத்தை மடிச்சு மடிச்சு சின்னதா மடிச்சு எங்க தெரிய வச்சிருவாங்க, கேட்டான்னு சொல்லுவாங்க. இது ஒரு சேவைக்கு அவசரத்துக்கு சில சந்தர்ப்பங்கள் எங்கேயாவது குத்தி வச்சிருப்பாங்க, அவங்களே மறந்து இருப்பாங்க, அவங்களே மறந்து இருப்பாங்க, எங்க யாருக்குமே கண்படாத இடத்துல குத்தி வச்சிருப்பாங்க. ஏன் காரணம் என்றால் கணவன்ட்டே பணம் இல்லை, புள்ளக்க ஒரு நோய் வந்துட்டு எங்க போறது, யார்கிட்ட கேட்கிறது, யாருக்கு சொல்லி எங்க சரி சரி வச்சிருப்பாங்க, முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. இது மாதிரி சில நன்மையான கர்மங்களை நாங்க யாருக்குமே தெரியாம முடிச்சு போட்டு வச்சோம், அவர் நேரம் வரும் அதுக்கு அது கை கொடுக்கும், உதவி செய்யும். இந்த மூணு பேரும் துவா கேட்பாங்க, ஆச்சரியமான மூணு துவாக்கள். ஒருத்தர் தந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி துவா கேட்பார், நான் குடும்பத்தில் இப்படி நடந்து கொண்டேன். இரண்டாவது நாள் துவா கேட்டால் நான் பஜார்ல இப்படி நடந்து கொண்டேன். எங்க மூணாவது நாள் துவா கேட்டால் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இப்படி நடந்து கொண்டேன். யாருமே இத்தனை காத்து தொழுது, இத்தனை ஹஜ் செஞ்சேன், இவ்வளவு குரான் தமாம் செஞ்சிருக்கிறேன், இத்தனை பள்ளி கட்டி இருக்கிறேன், இத்தனை குமரகாரியத்து பிரவேசிருக்கிறேன். இது மன விருப்பத்தோடு நாங்கள் செய்வோம், இது லேசான கர்மம், கையில பணம் இருக்குது செய்யலாம் செய்யணும். வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்கு முன்னால் ஒரு முஸ்லீமாக நடப்பது, மனைவிக்கு முன்னால் முஸ்லீமாக நடப்பது. அதனால் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சபையில் உள்ள முழு பேரும் சேர்ந்து என்ன பார்த்து நல்லவன் என்று சொன்னாலும் என்னுடைய மனைவி நல்லவன் என்று சொல்லாத வரையில் நான் நல்லவன் அல்ல. யார் சொல்ல வேண்டும், கணவனை பார்த்து மனைவி சொல்ல வேண்டும், மனைவியை பார்த்து கணவன் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தான் தெரியும் இந்த மனைவி யாரு, அவருக்கு தான் தெரியும் இந்த கணவன் யாரு, மிக நல்லவன் மரியாதைக்குரியவர் உண்மை பேசக்கூடியவர் வாக்கு வீராதவர் முடியாததை சொல்லமான் செய்ய முடியாததை வாக்களிக்க மாட்டார், எதை வாக்களிப்பார் அதை கட்டாயம் செய்வார். யார் சொல்ல வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைத்த முதலாவது நாள், நபித்துவம் கிடைத்த எத்தனை நாள், முதலாவது நாள் ஹதீஸ் குபரா ரழியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க நபியை பார்த்து, ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை வீணாக்கவே மாட்டான். நபிப்பட்டம் கிடைத்த முதலாவது நாள் என்ன சொல்றாங்க, கல்லா அப்படி அல்ல, அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை வீணாக்கவே மாட்டான். ஏன், வார ஏதாவது பேசி பயந்து நடுங்கி பீதியோட காய்ச்சலோட தடமாறிக்கொண்டு வராங்க யாரு, ஏன் காணாத காட்சியை கண்டார்கள், ஒரு மரக்கு வந்து கட்டிப்பிடித்தார்கள், என்றார்கள் உங்களை படைத்த ரப்புடைய திருநாமத்தை சொல்லி ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஓதினார்கள், நடுங்கினார்கள், பயந்தார்கள், பீதி, ஒரு காய்ச்சல், வீட்டுக்கு ஓடி வந்து சொன்னாங்க, ஜம்மி ரூடி என்னை போத்துங்கள் போத்துங்கள், நான் பயந்து விட்டேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னார்கள், சொல்லலாம் சபை கல்லா, நீங்க சொல்லுவது போல் ஒன்றும் இல்லை, நீங்க சொல்லுவது போல் ஒன்றும் கிடையாது, வல்லாஹி இறைவன் மீது ஆணையாக அல்லாஹ்வதா, ஒரு நாள் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், உங்களை விட்டு விட மாட்டான், உங்களை தாழ்த்தி விட மாட்டான், ஏன் காரணம் தெரியுமா? உங்களோட தொழுகை அல்ல, ஏன் தொழுகை கடமையாக்கப்படலையே? உங்களோட குரானும் அல்ல, ஏன் குரான் விளக்கப்படவில்லையே? உங்களோட நோம்பம் அல்ல, நோம்பு கடமையாக்கப்படவில்லையே? என்ன சொன்னார்கள்? உங்கள்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ், உங்கள்கிட்ட இருக்கிற தன்மைகள், என்ன தன்மைகள்? இன்னக தஸிலுர் ரஹம், குடும்பத்தை நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்கள். ஆக கஷ்டமான இபாதத்தை குடும்பத்தை சேர்ந்து வாழ்கிறது. குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதாக கஷ்டமான வாழ்க்கை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நபித்துவத்துக்கு முன்னால் இருந்த பண்பு அந்த பண்புதான். முதலாவது புகாரி ஷரீஃபுடைய நாலாவது ஹதீஸ் இது சொல்றாங்க, இன்னக்கல தஸிலுர் ரஹம் வதுக்ரிர் வைர் வதுஈனு அலா நவாஇபில் ஹக். சுப்ஹானல்லாஹ். நற்குணங்கள், வீட்டுக்குள்ள இருந்து கொண்ட முறைகள், குடும்பத்தை எப்படி அரவணைத்தார்கள், குடும்பத்தை எப்படி சேர்த்துக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த கல்லை பாறாங்கல்ல கதரை மூடிவிட்டது, வெளியே போக முடியாது, வெளிச்சம் கூட வெளியே வருவதில்லை, உள்ளுக்கு வருவதில்லை, இருட்டறையுக்கு இருக்கிறார்கள். வாக்கேற்றார்கள், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நாள் ஞாபகத்துக்கு வருகிறது, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அமலுக்கு பகிர்ந்துவான. ஒரு புறம் மனைவி, மறுபுறம் குழந்தைகள் பசிப்பிடித்து கதறிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தாயும் தந்தையும் உடம்பு வருமோ வருமோ என்று எதிர்பார்த்திருந்து அந்த முதுமை பருவத்தில் உறங்கிவிட்டார்கள். நேரம் கடந்து வந்தேன், பெற்றோர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், குழந்தைகள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் குழம்பு கொடுத்துத்தான் குழந்தைகள் குழம்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நியதி. பெற்றோர்களை முதலாவது கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குழந்தைகளுடைய பெற்றோருடைய தூக்கத்தை கலைக்கவும் கூடாது. நான் பெற்றோர் விழிக்கும் வரைக்கும் காத்திருந்தேன் யாழ்லா, குழந்தைகளுடைய கதறுதலையும் பார்த்துக் கொண்டிருந்தேன் யாழ்லா. இது நான் செய்தது உனக்காக வேண்டி, உனக்கு விருப்பமானதாக இருந்தால் உதவி செய்வாயாக என்று சொல்லி அந்த அமலை சொல்லி துவா கேட்டார். பெற்றோர்கள் எங்கே வைக்கப்பட வேண்டும்? பெற்றோர்கள் எங்கே வைக்கப்பட வேண்டும்? பெற்றோர்களுக்கு எப்படி பணிவிடை செய்ய வேண்டும்? பெற்றோருடைய கௌரவம் கண்ணிய உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் பலவீனமானவர்கள், எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை பொறுத்தருள்வாயாக. மனைவிக்காக வேண்டி குழந்தை பெற்றோரை தலாக்கு சொல்லிவிட்டோம், மனைவிக்காக வேண்டி பெற்றோரை விட்டு பிரிந்து விட்டோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொறுத்தருள்வானா. பெற்றோருடைய பிள்ளைகளும் பெற்றோர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்ட எங்களை சுத்தமாக வைப்பார்களா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒத்தரு துவா கேட்டார், இப்படித்தான் துவா கேட்டாரு. கையை கீழே போட இல்ல, கல்லு கொஞ்சம் என்ன செய்து நகருது, வெளிச்சம் உள்ளே வந்து விட்டது. இதுக்கு பேர் வசீலா, இதற்கு பேர் என்ன? வசீலா. அந்த கடையில தன்னிடத்தில் வேலை செய்த வேலைக்காரனுக்கு செய்த உதவியை பெற்று ஹாஜியார உலகமே புகழேலும், ஹாஜியாருக்கு கீழே வேலை செய்த தொழிலாளிகள் என்ன செய்ய வேண்டும்? புகழ வேண்டும். லேபர், லேபர் எனக்கு வேலை செய்ய வேலைக்காரன் சொல்ல வேண்டும். அவரா ஒரு ஜென்டல்மேன், அவரா நேர்மையுடையவர், அவரா அழகானவர், அவரா கருணையுடையவர், யார் சொல்ல வேண்டும்? வேலை செய்தவர். அவனுக்குத்தான் தெரியும் என்னுடைய அடாவளித்தனம், அவனுக்குத்தான் தெரியும் இவருடைய மனிதநேயம், அவனுக்குத்தான் தெரியும் இவருடைய கேட்டுக்கு பின்னால் உள்ள லைன், திரைக்கு பின்னுக்குள்ள லைன். அவர் துவா கேட்டார், யா அல்லாஹ் என்னோட தொத்தர் வேலை செஞ்சார், கூலி வாங்காம செய்தார், கூலிதான் நாம பேசுவார். என்ன செய்வோம்? எங்கத்துள்ள நல்ல மனிதர்கள் புரிந்து செய்வார்கள். அந்த கூலி எடுத்து ஒரு அமிர்தத்துல போட்டு அப்படியே கம் போட்டு ஒட்டி அதுக்கு மேல பேர் வச்சிருவாங்க. இது என்னுடைய பணம் நல்ல விடயம் தான், ஆனா ஒரு புறத்தில் செய்வது அநியாயம். ஏன்? பணம் தேங்கி நிற்க கூடாது, பணம் முதலீடு செய்யப்பட வேண்டும். பணத்தை தேங்கி பணத்தை அப்படியே பதுக்கி வைப்பது ஹராம். ஏன்? எத்தனையோ மனிதர்களுடைய எத்தனையோ நபர்களுடைய வயிற்று வாங்கினு செய்வதற்கு மண்ணல்லி போடுவோம். அவரு தனித்தலையங்கள். இவர் சொன்னார், யா அல்லாஹ், கூலி வாங்காம பேசார். யா அல்லாஹ், ஆட்டை வாங்கி போட்டு அவருடைய பேர் எதை வாங்க, அது மந்தையாக மாறிவிட்டது. அதுல வந்து ஆடுகளை விட்டு அந்த ஆட்டு மந்தையை பராமரிப்பதற்கு அடிமைகளை வாங்கினேன். அவர்கள் ஆட்டு மந்தையை பராமரித்துக் கொண்டு போனார்கள். பெருகிக்கொண்டே போகுது. இப்ப என்ன செஞ்சேன்? அதுல சிலர் அடித்து மாட்டை வாங்கினேன். அதுவும் பெருகிக்கொண்டு போகுது. பல வருடங்களுக்கு பிறகு, பல நாட்கள் அல்ல, பல வருடங்களுக்கு பிறகு அந்த மனிதர் வந்து என்னுடைய கூலிய கொடுங்க பாரு கேட்டார். அம்மா குடத்துக்கு தெரியும் அன்றைக்கு நான் என்ன செய்திருந்தேன். இருப்பவைகள் எல்லாம் அவனுடைய கூலிதான் படுத்து போட்டான். யாருக்கு இங்க செய்யலாம்? இது யாருக்கு செய்யலாம்? இதுக்கு பெயர் ஹராம் ஹலால் பேருவது. இதற்குத்தான் பேர் என்ன? ஹராம் ஹலால் பேர். சொன்னால் இவைகள் அனைத்து ஒன்னுடையதுதான், எடுத்துக்கொண்டு போ. அவரு காக்கறிய விளையாடாதீங்க, என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல போண்டதா இருந்து போ, இதெல்லாம் ஒன்றதா இருந்து போ. போன்ற கூடியால வந்தது இருக்கும். என்ன தர்மம், என்ன கொடை, என்ன ஹராம் ஹலால் பேசுற பக்கம், என்ன பஜாருடைய லைஃப் இது, என்ன பஜாருடைய லைஃப் இது, யாருக்கு செய்யலாம்? ஹதீஸ்ல மிம்பர் ஏறி பயன் செய்வாங்க உலமாக்கள். நானும் நானும் ஒரு எத்தீமை பராமரிப்பவனும் சூரத்தில் இப்படி இருப்போம். யாரே? சர்தாரி ஆலம் தாஜில் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ். இதை சொன்னதுமே உள்ளத்தில் என்ன வருது தெரியுமா? மதரசால ஒரு எத்தீமை ஸ்பான்சர் பண்ணிட்டா சரிங்க. மதரசால ஒரு எத்தீமை என்ன செய்வோம்? அவருக்கு மாசம் மாசம் ஒரு 50 பவுன் அனுப்பிடுவோம். 50 யூரோ அனுப்பிட்டா என்ன ஆகிடும்? எனக்கும் நாளை கியாமத்தில் யாரோட என்ன கருத்தம்? அதை நல்லா ஞாபகம். எத்தீம்கள் எல்லாம் ஜக்காத்து வாங்க தகுதியா நாட்கள் அல்ல. எத்தீமுக்கு ஜக்காத்து கடமை. அவரிடத்துல பணம் இருந்தார். எத்தனையோ எத்தீம்கள் அவருடைய பணம், அவருடைய பணம் சிற்குரிய ஜக்காத்து அவன் கொடுக்கிறாங்க. ஆனால் என்ன செஞ்சாரு? ஒரு எத்தீமை பாரம் எடுத்தார். அந்த எத்தீமுக்கு 100,000 யூரோ இருக்குது. 100,000 யூரோவோட பாரம் எடுத்தார். பாரம் எடுத்து அந்த எத்தீமை பராமரிக்கிறார். 20 வருஷம் பராமரித்தார். 20 வருஷமாக அந்த எத்தீமுடைய பணத்தை முதலீடு செஞ்சாரு. அதுல எந்த ஒரு சனத்தை கூட அவருக்கு இருக்கல. முதலீடு செஞ்சு வரக்கூடிய வருமானத்தை சேர்த்து 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 20 வருஷமாக இவருக்கு செலவழித்தாரே. அந்த செலவை மட்டும் எடுத்தார். ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கிறார், உடுப்பு வாங்க காசு கட்டிருக்கிறாரு, சாப்பிட காசு கொடுத்திருக்கிறாரு, தங்குறதுக்கு பணம் வாங்கி கொடுத்தாரு, ஒரு காணி வாங்கி வச்சிருக்கிறாரு. அந்த பணம் பெருகி 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 வந்து 20 வருடங்களுக்கு பிறகு என்ன செய்வார்? அந்த புள்ள பருவ அடைந்து விட்டது, முழுமை அதாவது மெச்சூரிட்டி வந்து விட்டது. அந்த புள்ளைய கூப்பிட்டு அவர்களுக்கு இந்த பணத்தை நிர்வகிப்பதற்குரிய ஆளுமை இருக்கிறது. அப்படிப்பட்ட வயது வந்ததற்கு பிறகு அந்த குழந்தையை கூப்பிட்டு, உங்களோட வாப்பா மூத்தாகும் பொழுது 100,000 யூரோ இருந்தது, அதை நான் முதலீடு செஞ்சேன். 2வது வருஷம் இவ்வளவு வருமானம், 3வது வருஷம் இவ்வளவு வருமானம், 5வது வருஷம் இவ்வளவு வருமானம், இந்த வருமானத்தில் இதை வாங்கியிருக்கிறேன், அதை வாங்கியிருக்கிறேன், இதெல்லாம் உங்களுடைய பேருக்குரிய சொத்துக்கள் என்று சொல்லி அந்த சொத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து 20 வருடங்களுக்கு பிறகு ரெண்டு சாட்சிக்கு முன்னால கையளித்தாரு அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு 20 லட்சம் யூரோக்களாக உங்களுக்கு ஒப்படைக்கிற மகனே எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொன்னா சொன்னாங்க. அப்படிப்பட்டவரும் நானும் நாளைய சேர்ந்து தெரிஞ்சிருப்போம். அந்த 1 லட்சம் யூரோவை தண்டை வயிற்றுல போட்டு புழுங்கிட்டா மார்க்க போறான்னு சொல்லுது. நீ திண்டது சோரல்ல, நீ திண்டது நரக நெருப்பு. குரான் சொல்லுது, குரான ஹதீஸ் தெரிஞ்சது. அனந்தர சொத்தில் துரோகம் செய்யாதீர்கள். என்ன சொத்து? அனந்தர சொத்து. ஒருவர் மௌத்தானா எப்படி சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட வேண்டும் நிறுவப்பட்டது. என்ன சொல்லாத காரணத்தால் கிதாபன் மௌத்தா நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமைதான். என்ன எத்தனைக்கு இங்க போகிறேன்? 3 மணி தொழுகலாம் சொல்ல மாட்டோம். 1:56 எத்தனைக்கு அசரு? 4:42 எத்தனைக்கு இங்க மகரிபு? 8:07 ஏன் அப்படி சொல்லுவோம்? 8 மணி சொல்லலாம் தானே. இல்ல நேரம் குறிப்பிட்டு அளவு குறிப்பிட்டு சொல்லுவது போல அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஒருவர் மௌத்தானா அவனுடைய சொத்து நசீபன் மஃப்ரூவா கணக்காக பங்கு வைக்கப்படும். மனைவிக்கு இத்தனை வீதம் போக வேண்டும், கணவனுக்கு இத்தனை வீதம் போக வேண்டும், வாப்பத்து இவ்வளவு போக வேண்டும், உம்மக்கு இவ்வளவு போக வேண்டும். நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள். நிக்காக வந்துட்டு பள்ளியில் இந்த பல்லு நிக்காக வந்துட்டு கல்யாணம் முடிச்சார். மாமனார் வந்து மருமகண்ட கையப்படுத்து உங்களுக்கு ஹலால் மனைவியாக நினைச்சிட்டேன், நீக்காக செஞ்சு தந்து பேர் சொல்லிட்டார். சொல்லிட்டு வெளியே போற வழியில மாப்பிள்ள கால் சருவி கீழே விழுந்து பணிய விழுந்து மாப்பிள்ள மூத்தாயிட்டார். இந்த வச்சுக்கோங்களேன், மௌத்துவரான் தானே? அப்படி மௌத்து வராதோ? நான் நிச்சயமா பாக்குறீங்க, அப்படியே மௌத்து வரும். பள்ளியில குறிப்பிடப்பட்ட மகத்தொகை மனைவிக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மனைவி 4 மாசம் 10 நாள் இதுதான் இருக்கத்தான் வேண்டும். கணவனுடைய முழு சொத்துல 25% யாருக்கு பெய்திடும்? பெய்திடும் அல்ல, அது மனைவியில சொத்து தான். கொடுப்பீங்களா? என்ன வாழவே இல்லையே, முடிவெடுத்து கொடுத்த இல்லையே, அறையுள்ளுக்கு போக இல்லையே, நாளைக்கு அவன் இன்னும் ஒருத்தர் முடிச்சு கொண்டா என்ன ஆகும்? ஏங்க குறுக்கு கேள்வி கேக்குறீங்க? இதை செய்வோமா? இதை செய்யாத்தி முஸ்லீம் இல்ல. அவர் சொன்னாரு, குகைக்குள்ள போனவர் சொன்னாரு, யா அல்லாஹ் இப்படித்தான் எனக்கு நடந்துச்சு, நான் இப்படி செஞ்சிருக்கிறேன், எனக்கு உதவி செய். கல்லு கீழே வந்துட்டு ஆனா வெளியே போகிறார். ஒன்று குடும்ப வாழ்க்கை, இரண்டாவது தெருடைய வாழ்க்கை, மூணாவது வாசிஞ்சார் தனிப்பட்ட வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை. யாருமே இல்லை, பட்ட தனிய தனிமையில் அவர் சொல்றார். ஒரு பெண்ணை நேசித்தேன், அந்த பெண் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, உன்னை பயப்படக்கூடியவள். பல மாதங்களாக முயற்சிதேன், பல வருடங்களாக முயற்சிதேன், ஆனால் அவளை எனக்கு வசப்படுத்தி தரவில்லை. நான் ஒரு சந்தர்ப்பம் மறுபறைக்கும் காத்திருந்தேன். பஞ்சம் பசி பட்டணியால் வாடிக்கொண்டிருக்கிறாள். என்னத்தில் வந்து உதவி கேட்டால் அந்த சந்தர்ப்பத்தை தரணமாக பயன்படுத்தினேன். நான் பணம் கொடுப்பேன், உன்னை எனக்கு வசப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அவள் பசியின் காரணமாக அந்த வறுமையை விட்டு எங்களை பாதுகாப்பான. வறுமையின் காரணமாக, பசியின் காரணமாக அவளை எனக்கு வசப்படுத்தி தந்தால் 400 புக்காசுகளையும் கொடுத்து விட்டேன். அந்த பெண்ணுடைய தொடையில் உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அந்த நேரத்தில் என்னுடைய முகத்தை பார்த்து சொன்னால், அல்லாஹ்வே நீ பயந்து கொள்வாயாக, என்று சொன்னால் அல்லாவுடைய பேச்சியை உள்ள திருநாமத்தை கேட்டதும் கொடுத்த பொற்காசிகளையும் திருப்தி எடுக்காமல் அப்படி ஓடி வந்துவிட்டேன். யாழ்லா இந்த கருமம் உனக்கு உனக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு பெயர் தக்குவா. இந்த தக்குவாவை அடைந்து கொள்வது தான் நோக்கம். இதுதான் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரவேண்டிய இஸ்லாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் வரவேண்டிய பயம், தனிப்பட்ட வாழ்க்கையில் வரவேண்டிய அச்சம். இந்த மூணு கட்டம். குடும்பத்துள்ளுக்கு முஸ்லீமாக இருப்போம், பெற்றோருக்கும் நான் முஸ்லீமாக இருக்க வேண்டும், மனை கணவர் குழந்தைகளுக்கும் நான் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். முடித்துக் கொள்கிறேன். என்ன சொல்றது, உலகத்தில் ஆக கஷ்டமான பொழுது என்ன சொல்லுவோம், எல்லாம் கொம்பைகளும் எல்லாம் நேசி எதையும் சமாளித்துக் கொள்ளலாம், உள்ள வளர்க்கிறது மட்டும் கஷ்டம். எது கஷ்டம், எப்படி வளர்க்கப்போம், எப்படி வளர்க்கப்போம், பாடசாலை எப்படி இருக்கு, வெளி வாழ்க்கை இப்படி இருக்கு, சோசியல் மீடியா இப்படி இருக்குது என்று சொல்லி எல்லாருமே ஸ்கூலை பத்தி பேசுறாங்க, சோசியல் மீடியா பத்தி பேசுறாங்க, ரோட்டை பத்தி பேசுறாங்க, எல்லாத்தை பத்தி பேசுறாங்க. எங்களை பத்தி நாங்க பேசணுமா? மனிதனை தவிர இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளும் எல்லா படைப்பினங்களும் குழந்தை வளர்க்குது, காகம் உள்ள வளர்க்குது, நாய் உள்ள வளர்க்குது, பூனை புள்ள வளர்க்கு, எல்லாம் புள்ள வளர்க்கு. ஆனால் எதற்குமே வாழ்க்கை புள்ள வளர்ப்பது கஷ்டமாக தென்படவில்லை. ஏன் தெரியுமா கஷ்டமாக தென்படவில்லை? அவைகள் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கவில்லை, வாழ்ந்து காட்டுகிறது. கோழி தன்னுடைய குஞ்சுக்கு என்ன செய்து சொல்லுகிறேன், வாழ்ந்து காட்டுது. நாய் தன்னுடைய குட்டிக்கு வாழ்ந்து காட்டுது. பூனை தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்து வாழ்ந்து காட்டுது. மனிதனை தங்க மனிதன் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறார், வாழ்ந்து காட்டவில்லை. பொய் பேசிக்கொண்டே வாப்ப சொல்றார், நீ பொய் பேசினே கோபம் வரும். இவர் உலகத்துக்கு பொய்யன், இவர் உலகத்துக்கு பொய்யன். யாரு வாப்பா? இப்பதான் ஒரு கோல் வந்துச்சு, எங்க இருக்கிறீங்க? இல்ல இன்னைக்கு நான் வெளியே போயிட்டேன், லண்டன் இருக்கிறேன். எங்க இருந்து சொல்றாரு? மற்றவர்களுக்கு பொய் சொல்லிக் கொண்டு குழந்தைகளுக்கு புத்தி சொல்லுகிறார். என்ன ஒரு தாய் சொல்லுகிறாள், மவளை பார்த்து நீ பல்கலைக்கழகத்துக்கு போறாயுமா, பாடசாலைக்கு போறாயுமா, அங்க போய் நீ அந்நிய ஆண்களோட பேசக்கூடாது, அந்நிய ஆண்களோட சகவாசம் வைக்கக்கூடாது, மான மரியாதையை காப்பாற்றிக்கொள், கற்பை பாதுகாத்துக்கொள், வெட்டத்தை பாதுகாத்துக்கொள், கரை கலந்து கரைந்து போய்விடாதே என்று சொல்லி எல்லாம் யாரும் புத்தி சொல்றார். ஆனா தாயுடைய போன் எடுத்து பார்த்தா அந்த கண்டெக்ஸ்ட் லிஸ்ட்ல மகரம் இல்லாத நூற்றுக்கணக்கான ஆண்களுடைய என்ன இருக்குது, நம்பர் எல்லாருடையும் பேசுறான். ஏன் வச்சு பேச வரணும்ன்றா? அவளுக்கு இருக்கிற கூட்டாளி மாறெல்லாம் பெரிய பெரிய கூட்டாளி மாறு. வீட்டுக்கு யாரும் வந்து அவன் முன்னுக்கு போய் சகோசரமா பேசுறான். அவர்கிட்ட இல்லாத ரத்தத்தை ஏன் எடுத்து கொண்டு வர போறான்? யாரும் யோசிக்கிறான்? குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள், குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள். வாழ்க்கை என்பது சொல்லிக் கொடுக்க வேண்டாம், குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய தகவலை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வசியத்தாக சொல்லுகிறேன். மகனை இப்படித்தான் சுமகு சொல்ல வேண்டும், இப்படித்தான் தகவித்து சொல்ல வேண்டும், இப்படித்தான் ஹராம்களால் பேச வேண்டும், இப்படித்தான் விட்டுக் கொடுக்க வேண்டும், இப்படித்தான் மன்னிக்க வேண்டும், இப்படித்தான் குடும்பத்தை கௌரவப்படுத்த வேண்டும், இப்படித்தான் பெற்றோர் மதிக்கப்பட வேண்டும். என்னுடைய பெற்றோரை நான் மதித்து காட்டினால் என்னுடைய குழந்தைகள் என்னை மதிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு உங்களுக்கு தந்தவர்கள். என்னையும் உங்களையும் எல்லா இடங்களிலும் உண்மையான முஸ்லீம்களாக வாழ வைப்பானாக, வாழ வைப்பானாக, ஈமானுடைய உணர்வை தந்தவானாக, ஈமானுடைய தத்துவங்களின் எல்லாம் நசீபாக்குவானாக, எங்களுடைய அனைத்து கர்மங்களையும் புரிந்து கொள்வானாக, எங்களுடைய குழந்தைகளை எல்லாம் நேர்முடிப்படுத்துவானாக. எங்களுடைய பெற்றோருடைய துவாவுக்கு பாத்தியமான குழந்தைகள் அந்த மனைவியை வாங்கி வைப்பான். பெற்றோருடைய துவாவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக நம் அனைவருக்கு பெற்றோருடைய கவலைகளை பிரகாசமாக வாழ்நாளை நிறுத்தி வைப்பானான், ஆரோக்கியமான வாழ்வை நசீவாக்குவானான். எங்களுடைய ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் எங்களுக்காக வேண்டி இருக்கிற வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய பெற்றோராக நம்முடைய பெற்றோர்கள் ஆக்கி வைப்பானான். நம்மளே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவருக்கு ஆசியத்தான ஆரோக்கியமான வாழ்வை நசீவாக்குவான், ஆரோக்கியமான வாழ்வை நசீவாக்குவானா, நிறைந்த ஆயுளை நசீவாக்குவானா, சரீர சுகத்தை நசீவாக்குவானா. அவானா அனைத்து